நானும் இடம்பெயர்வாளர்தான். இப்படி எல்லாம் போற தாக்குல நடந்தது.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வள்ளங்கு உண்மைகள். கருணா அணியினரிடம் இருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை மீட்பதற்காக கர்னல் ரமேஷின் தலைமையில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை பற்றி கடந்த சில வாரங்களாக உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரும் 3 நாட்களில் கருணா அணியினரை முறியடித்து கிழக்கை தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த புலிகளின் அந்த இராணுவ நடவடிக்கையில் சொல்லப்படாத சில விடயங்கள் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். விடுதலை புலிகளுக்கும் கருணா அணியினருக்கும் இடையில் நடைபெற்ற சண்டைகளில் பல கதாநாயகர்கள் இருக்கின்றார்கள். வெளியே தெரிந்த நட்சத்திர அந்தஸ்துடன் கூடிய தளபதிகள் இருக்கின்றார்கள், பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள், வீரத்துடன் செயற்பட்ட சண்டை வீரர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சண்டையில் முக்கிய பங்காற்றிய பெரிதாக வெளியே தெரியாத பல நாயகர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதில் முக்கியமானவர் முருஞ்சான் மாமா. முருஞ்சான் மாமா கருணாணியில் செயற்பட்ட ஒரு முக்கிய பொறுப்பாளர். நீலாவணை 15th colony சேர்ந்தவர். வெறிகள் சண்டைக்களத்தில் கருணாணியில் செயல்பட்ட ஜான்சன் மோட்டார் படையணியின் பொறுப்பாளராக செயற்பட்டவர். திருகோணமலையில் இருந்து நகர்படுத்த விடுதலை புலிகள் மீது தாக்குதல் நடாத்தி புலிகள் மீது ஒரு மிகப்பெரிய அழித்தொழிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும் நோக்கத்தோடு கருணா தரப்பில் இருந்த ஜான்சன் மோட்டார் படையணியின் பிரிவுகள் பால்சேனை என்னும் இடத்திலும் கட்டுமுறைவு காடுகளினுள்ளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அந்த படைப்பிரிவுகளுக்கு பொறுப்பாக செயற்பட்டவர்தான் முருஞ்சான் மாமா. விடுதலை புலிகள் கருணா அணியினர் மீது தாக்குதல் நடாத்தியபடி முன்னேறிய பொழுது முன்னேறிய விடுதலை புலிகளை நோக்கி எறிகணைகளை வீசி புலிகளின் முன்னேற்றத்தின் வேகத்தை தடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு பாரிய அழிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதான கட்டளைகளையும் முருஞ்சன் மாமாவிற்கு கருணா வழங்கியிருந்தார். ஆனால் முன்னேறிய புலிகளை நோக்கி எந்தவித தாக்குதலையும் மேற்கொள்ளாது மௌனம் காத்திருந்தார் முருஞ்சான் மாமா. அந்த நேரத்தில் முருஞ்சான் மாமாவிடம் 120mm மோட்டார்கள், 82mm மோட்டார்கள் உட்பட பலவிதமான மோட்டார்கள் இருந்தன. புலிகளினால் ஆமை என்று அழைக்கப்படுகின்ற 35mm கனோன் இருந்தது. ஏராளமான எறிகணைகளும் இருந்தன. முன்னேறிய புலிகள் மீது கருணாவின் உத்தரவுப்படி முருஞ்சான் மாமா எறிகணை தாக்குதலை நடத்தியிருந்தால் புலிகள் தரப்பில் பெரும் அழிவுகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் புலி வீரர்களை நோக்கி ஒரு எறிகணையை கூட செலுத்தாமல் தனது தேசிய கடமையை நிறைவேற்றி ஈழத்தமிழரின் போராட்ட வரலாற்றில் தனது பெயரை பதித்துக் கொண்டிருந்தார் முருஞ்சான் மாமா. அது மாத்திரமல்ல, பிரிகல் பிரதேசத்தில் இருந்து பின்வாங்கி ஜான்சன் மோட்டார் படையணியின் வேப்பு வெட்டுவான் தளத்திற்கு சென்ற முருஞ்சான் மாமா அந்த தளத்தில் இருந்த பல கனரக ஆயுதங்களை காப்பாற்றி புலிகள் வசம் ஒப்படைத்தும் இருந்தார். கருணா தனது முக்கிய சகாக்களோடு மட்டக்கிழப்பை விட்டு தப்பிச் சென்ற பொழுது தமது தரப்பில் இருந்த ஆயுதங்களை அழித்துவிட்டே தப்பிச் சென்றிருந்தது தமிழர்கள் நன்கு அறிந்த விடயம். விடுதலை புலிகள் வசம் அந்த ஆயுதங்கள் கிடைத்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் அப்படியான கட்டளையை பிறப்பித்திருந்தார் கருணா. ஜான்சன் மோட்டார் படையணியின் வேப்பவட்டுவான் தளத்தில் இருந்த ஈரானமான கனரக ஆயுதங்களை அழித்துவிடும்படி தளபதி ராபர்ட் ஊடாக கட்டளை பிறப்பித்திருந்தார் கருணா. ஜான்சன் மோட்டார் படையணியின் வெப்பவட்டுவான் தளத்தில் அந்த நேரத்தில் அப்பாஜி என்று அழைக்கப்படுகின்ற 37 mm கனான்கள், விடுதலை புலிகளால் ஆமை என்ற சங்கீத பாசையில் அழைக்கப்படுகின்ற 35 mm டபுள் பேரல் கனான்கள், 2 மல்டி பேரல் மோட்டார் செலுத்திகள் உட்பட ஏராளமான எறிகணை செலுத்திகள் மோட்டார்கள் இருந்தன. அவை அனைத்தையும் அழித்துவிடும்படியான உத்தரவைத்தான் தளபதி ராபர்ட் பிறப்பித்திருந்தார். அந்த கனரக ஆயுதங்கள் அழிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் முகமாக அந்த ஆயுதங்கள் கொண்டு வீசி அழிக்கப்படும் ஒலியை தொலைத்தொடர்பு கருவிகளினூடாகத்தான் கேட்க வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பித்திருந்தார். ஆடி போய்விட்டார் மொரிஞ்சான் மாமா. அத்தனை ஆயுதங்களும் தமிழ் மக்களின் சொத்துக்கள். தமிழ் மக்கள் தங்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி வழங்கிய பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களை பெறுவதற்காக, அந்த ஆயுதங்களை பேணி காப்பாற்றுவதற்காக எத்தனையோ போராளிகள் தங்களது இன்னுயிர்களை தியாகம் செய்திருந்தார்கள். அவற்றை ஒரே நாளில் அழித்துவிட மொரிஞ்சான் மாமாவின் மனம் இடம் கொடுக்கவில்லை. கைக்குண்டுகளின் கிளிப்புகளை கலட்டி வெளியே வீசி எறிந்து அந்த குண்டுகள் வெடித்த ஒலியை தொலைத்தொடர்பு கருவிகளினூடாக ராபர்ட்டிற்கு கேட்கும்படி செய்தார். பின்னர் புலிகள் அணிகள் வேப்பவட்டுவான் வந்தபொழுது அத்தனை ஆயுதங்களையும் புலிகளிடம் கையளித்து தானும் புலிகளுடன் இணைந்து கொண்டார். இப்படி மொரிஞ்சான் மாமா போன்று கருணாணியில் நின்றபடியே விடுதலை புலிகளுக்காக செயற்பட்ட நிறைய போராளிகள் பற்றிய கதைகள் புலிகள் கருணா பிளவு விவகாரத்தில் காணப்படவே செய்கின்றன. மொரிஞ்சான் மாமா பற்றிய சம்பவம் ஒரு உதாரணம் மாத்திரம்தான். கருணா அணியினரிடம் இருந்து கிழக்கை மீட்கும் நடவடிக்கையில் பதிவு செய்யப்பட வேண்டிய முக்கியமான வேறு சில சம்பவங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. கருணாணியினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான வெறிகள் சண்டைகளில் தமது தரப்பில் சுமார் 200 போராளிகள் கொல்லப்பட்டதாகவும், அவர்களில் பெண் போராளிகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் பின்னாட்களில் கருணாணியினர் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கருணாணியினரும் பிள்ளையான் குழுவினரும் பிரச்சாரம் செய்து வருவதை தற்பொழுது கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. விடுதலை புலிகள் அமைப்பின் மீதும் வட பகுதியினர் மீதும் கிழக்கு மக்களுக்கு காழ்ப்புணர்வை ஏற்படுத்திவிடும் நோக்கத்தில் இப்படியான கதைகளை கருணா தரப்பினர் கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள்.
ஆரம்பத்தில் இப்போ போராளிகள் இப்போ ஜெயசுகூர் காலப்பகுதியில் நிறைய போராளிகள் 1500 போராளிகள் பிரச்சாரம் மட்டக்களப்பு போராளி, அதே நேரம் அதே போராளிகள் இப்போ பெற்றோர்கள்ட்ட இருந்தான் ச போராளிகளை நாங்கள் வீட்டுக்கு ஒரு போராளி கண்டிப்பாக இணையணும் என்று ஒரு கட்டாயப்படுத்தி இயக்கத்துக்கு சேர்த்து இணைச்சினாங்கள். அதில் அந்த பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் வழங்கப்பட்டது என்னென்றால், நாங்கள் இனி பன்னிக்கு ஒரு பெரிய படம் எடுக்க மாட்டோம், ஆனால் எமது மாவட்டத்தை நாங்கள் மீட்கணும் என்ற ஒரு நடவடிக்கை தான் எம்மை அம்மனால் சகல அம்மனைக்கள் இருந்த தளபதிமாருக்கும் வழங்கப்பட்ட கட்டளை. ஒரு பட நகர் ஒன்றை மேற்கொள்வார் என்று சொல்லி போராளிகளோ அம்மானோ எதிர்பார்க்கலை. திருவாகரன் நல்ல முடிவெடுப்பார் என்றதுக்கு அவர் தந்த பரிசு எங்களுக்கு இந்த பெருகல் சம்பவம்.
தென்கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற புத்திஜீவிகளையும் மக்கள் பாடசாலை அதிபர் மாதிரி அப்படியான ஆக்களை எல்லாம் கொலை செய்து வந்து வர்றாங்க. அப்போ இந்த காரணத்தால் நாங்கள் வந்து இப்போ எல்இடியினருக்கு எதிராக போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். இப்போ சட்டமன்ற தலைமையில் பிள்ளையான நெறிப்படுத்தலுக்கு கீழே நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல
தன்னம்பிக்கை கொண்ட சாதனை தலைவன் கருணா அம்மானின் வழிகாட்டலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளாகிய எங்களிடம் அனுபவம் கொண்ட பல தளபதிகள் பொறுப்பாளர்கள் போராளிகள் என பல பேரை கொண்ட படைபலம் இன்று எங்களிடம் இருக்கின்றது. கிழக்கு தலைவரும் கிழக்கு போராளிகளும் இல்லை என்று சொன்னால் அன்று வந்தித்திருந்த நிலப்பரப்பை ஸ்ரீலங்கா இராணுவமே கொண்டிருக்கும். அந்த பாரிய தேசிக்குரு சவரை முறியடித்து பன்னி மக்களையும் பிரபாகரனையும் பாதுகாத்து கொடுத்ததுக்குத்தான் பிரபாகரன் கிழக்கு மக்களுக்கும் கிழக்கு போராளிகளுக்கும் கொடுத்த பரிசு தான் வெறுகல் படுகொலை. 10 ஆறாம் மாதம் 2004 அன்று ஸ்ரீலங்காவின் கடற்படையின் உதவியோடு வந்த பன்னி புலிகள் வெறுகலாற்றை முற்றுகையிட்டு தாக்குதலை நடாத்தினார்கள். இந்த தாக்குதல்களில் எங்களுடைய ஆண் பெண் போராளிகள் பல பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் இப்படி ஒரு பாலியல் வல்லுறவு என்கின்ற விடயம் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற கூற்றை தமிழ் மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நடத்தை, ஒழுக்கம் போன்ற விடயங்களை பொறுத்தவரையில் மிக மிக கண்ணியமாக நடந்து கொள்ள பயிற்சப்பட்ட போராளிகள் பாலியல் வல்லுறவு புரிந்தார்கள் என்ற கருணாநிதியினரின் குற்றச்சாட்டுகள் அபாண்டமான குற்றச்சாட்டு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. புலிகளை தெரிந்தவர்கள் மாத்திரமல்ல, புலிகளின் எதிரிகளான சிங்கள இராணுவத்தினர் கூட புலிகள் மீதான இந்த பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கருணாநிதியினரிடம் இருந்து கிழக்கை மீட்கும் நடவடிக்கையில் பெரும்பாலும் கிழக்கைச் சேர்ந்த போராளிகளும் பொறுப்பாளர்களும் தான் கலந்து கொண்டிருந்தார்கள். சரணடைவு அல்லது மீட்பு நடவடிக்கைகள் அனைத்துமே கிழக்கைச் சேர்ந்த பொறுப்பாளர்களால் தான் கையாளப்பட்டன. கருணா அணியில் நின்ற பல போராளிகளது இரத்த உறவுகள் தான் இந்த பொறுப்பாளர்கள். தமது உறவுகளையே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி துன்புறுத்தும் அளவிற்கு அநாகரிகமானவர்கள் தமிழ் இளைஞர்கள் அல்ல என்பது யாவரும் அறிந்த ஒரு உண்மை. அதனால் புலிகள் அமைப்பு மீது கருணா தரப்பும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இணைந்து முன்வைத்த இந்த குற்றச்சாட்டு என்பது அடிப்படை ஆதாரமற்றது என்பதுடன் உண்மைக்கு புறம்பானது என்பதிலும் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பெருகல் சம்பவத்தில் கிழக்கைச் சேர்ந்த சுமார் 200 பேர் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற கருணா தரப்பு கூற்று உண்மையானால், அவ்வாறு கொலை செய்யப்பட்ட போராளிகளின் பெயர் விவரங்களை, அவர்களது பெற்றோரின் விவரங்களை கருணா தரப்பு முன்வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சம்பவம் நடைபெற்று 10 வருடங்கள் கடந்துவிட்டுள்ள நிலையிலும் அவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் போராளிகளின் பேர் பட்டியலை கருணாவோ அல்லது பிள்ளையானோ இதுவரை வெளியிடவே இல்லை என்பது நோக்கத்தக்கது. உண்மையிலேயே விடுதலை புலிகளுக்கும் கருணா அணியினருக்கும் இடையில் நடைபெற்ற வெறிகள் சண்டைகளில் இரண்டு தரப்பிலுமாக சுமார் 25 பேர் வரையில் மரணமடைந்திருந்தார்கள். தமது தரப்பில் 2 போராளிகளும் கருணா தரப்பில் 23 போராளிகளும் கொல்லப்பட்டதாக விடுதலை புலிகள் அறிவித்திருந்தார்கள். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், கருணாணியில் நின்று சண்டையிட்டு மரணமடைந்த 23 போராளிகளுள் 2 பொறுப்பாளர்கள் தவிர மிகுதி 21 போராளிகளை தமது மாவீரர் பட்டியலில் இணைத்திருந்தார்கள் விடுதலை புலிகள். புலிகளின் தலைவரது விசேட கட்டளையின் பெயரில் இவர்களது பெயர்கள் மாவீரர் பட்டியலில் இணைக்கப்பட்டது. கருணாணியினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டையை சண்டை என்ற பதத்தில் அழைக்காமல் வெறுகள் சம்பவம் என்ற பதத்தில் அழைக்கும்படியாக கட்டளையிட்ட புலிகளின் தலைவர் அந்த சண்டைகளில் விடுதலை புலிகளுக்கு எதிராக நின்று சண்டையிட்டு மரணமடைந்த கருணாணி போராளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களது பெயர்களை மாவீரர் பட்டியலில் இணைத்திருந்ததானது தேசிய தலைவரது பெருந்தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்ததாக கிழக்கு வாழ் தமிழர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த விடயம் பற்றி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன் அவர்கள் இவ்வாறு நினைவு கூறுகின்றார்.
உண்மையில் இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு முதலாவது சந்திப்பு பாராளுமன்ற அமர்வு இடம்பெறுவதற்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன் மன்னியிலே வருமாறு அழைத்திருந்தார்கள். அப்பொழுது 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். சம்பந்தன் ஐயா தலைமையிலே அங்கு சென்றிருந்தோம். செல்கின்ற போது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர், அரசியல் பொறுப்பாளராக இருக்கின்ற தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பல்வேறுபட்ட முதலாவது சந்திப்பு என்கின்ற காரணத்தினால் சமகால அல்லது எதிர்கால அரசியல் தொடர்பான பல கேள்விகளும் செயல்களும் அதில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த பிரிவு ஏற்பட்டிருந்தது. இந்த பிரிவு ஏற்பட்டு வாகரையிலே பலர் பல பெண்கள் பெண் போராளிகள் ஆண் போராளிகள் என்று பலர் அதிலே மரணித்திருந்தார்கள். அந்த 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 மரணித்தவர்களை இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் மாவீரர்களாக சேர்க்கவில்லை. அவர்களை கருணாவின் குழுவினர்களாகவே அவர்களை பார்த்திருந்தார்கள் அல்லது பார்க்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே நான் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். இந்த விடுதலை போராட்டம் என்பது சரியாகவோ அல்லது பிழையாகவோ ஒரு பிளவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பிளவு நிமித்தமாக சில விடுதலை போராளிகள் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக மட்டக்களப்பிலே இருந்து பல பெண் போராளிகளும் ஆண் போராளிகளும் வாகரையிலே இடம்பெற்ற அந்த போராட்டத்திலே மரணித்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நீங்கள் மாவீரர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் கூறியிருந்தேன். அப்பொழுது யாழ் மாவட்டத்திலே அறிகூடிய வாக்குகளை பெற்ற கயந்திரன், செல்வராஜா கயந்திரன் என்பவர் உடனே குறுக்கிட்டு கூறினார், இந்த விடயத்தினை நாங்கள் விடுதலை புலிகள் தலைமைக்கு அழைப்பதை தவித்துக் கொள்ள வேண்டும், அது அவர்கள் பார்க்கின்ற ஒரு நடவடிக்கை, அதில் நாங்கள் தலையிடக் கூடாது என்ற ஒரு விதத்தில் அவர் அந்த கருத்தை கூறினார். அப்பொழுது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உடன் கையை காட்டி கயந்திரனை பேச வேணாம் என்று கூறிவிட்டு அவர் கூறிய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் இந்த போராட்டத்தில் அவர்கள் உண்மையிலே விரும்பி அந்த தமிழக விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர்கள் போராடவில்லை, அவர்கள் போராட பணித்திருக்கின்றார்கள் அல்லது அதுக்கு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் அனைவரையுமே மாவீரர்களாக சேர்த்துக் கொள்கின்றேன் என்ற விடயத்தை அந்த இடத்திலே வைத்து அவர் கூறியிருந்தார். அந்த விடயம் என்பது ஒரு தலைமை செய்தியாக ஒரு ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்ட செய்திகளாக அந்த காலகட்டத்தில் பத்திரிகையிலே வெளிவந்ததையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
கிழக்கை கைப்பற்றிய விடுதலை புலிகளின் அணியினர் கருணாவை நெருங்க ஆரம்பித்ததைத் தொடர்ந்து கருணா மட்டக்களப்பை விட்டு தப்பியோடியிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அலி சாகிர் மௌலானாவின் உதவியோடு கருணாவும் அவரது முக்கிய சகாக்களும் இரண்டு வாகனங்களில் கிழக்கை விட்டு இரகசியமாக வெளியேறி சென்றிருந்தார்கள். தமது மறைவிடமான மருதம் முகாமில் இருந்து புறப்பட்ட கருணா மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் காத்திருந்த அலிசாகிர் மௌலானாவின் வாகனத்தில் ஏறி கொழும்பிற்கு சென்றிருந்தார். கருணாவும் கருணாவின் முக்கிய சகாக்களான மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட இராணுவ தளபதி ராபர்ட், மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட துணை இராணுவ தளபதி தாத்தா, மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் துரை, மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட நிதித்துறை பொறுப்பாளர் குகணேசன், மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மகளிர் பிரிவு இராணுவ பொறுப்பாளர் சாலி என்ற நிலாவினி, புலிகளின் மகளிர் பிரிவு அரசியல் துறை பொறுப்பாளர் பிரேமினி, புலிகளமைப்பின் மகளிர் இராணுவ பிரிவின் முக்கிய தளபதிகளான லாவண்யா மற்றும் தீன் தமிழ் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களான கம்பன் மாஸ்டர் ரகுவரன், திருமால், வரதன் உட்பட சுமார் 22 முக்கியஸ்தர்கள் கருணாவுடன் அலிசாகிர் மௌலானாவின் வழிநடத்தலில் கொழும்பு நோக்கி தப்பியோடியிருந்தார்கள். அவர்கள் வாகனங்களில் புறப்படும் முன்னதாக கருணாவின் பாதுகாப்பாளர்கள் மற்றும் தளபதிகள் தம் வசம் வைத்திருந்த ஆயுதங்கள் அனைத்தையும் துண்டு துண்டாக கழட்டி வெவ்வேறு இடங்களில் வீசி அறிந்துவிட்டுத்தான் தப்பியோடியிருந்தார்கள். புலிகளால் கால் கொமாண்டோ என்ற சங்கீத பாசையில் அழைக்கப்படுகின்ற M16 துப்பாக்கிகள் மற்றும் கிரனேட் லாஞ்சர்ஸ் பொருத்தப்பட்ட M203 துப்பாக்கிகள் போன்றவற்றை கருணாவின் மெய்ப்பாது காவலர்கள் தம் வசம் வைத்திருந்தார்கள். அந்த துப்பாக்கிகளை தம்முடன் தென்னிலங்கைக்கு எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகியிருந்தது. அதேவேளை அந்த துப்பாக்கிகள் விடுதலை புலிகளின் கரங்களிலும் கிடைத்துவிடக் கூடாது. அதனால் அந்த துப்பாக்கிகளை துண்டு துண்டாக கழட்டி வேறு வேறு இடங்களில் எறிந்துவிட்டு தப்பியோடியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்புடன் அலிசாகிர் மௌலானாவின் பிரத்யோக வாகனத்தில் மௌலானாவிற்கு அருகில் அமர்ந்து பயணம் செய்த கருணா மாத்திரம் குளாக் ரக பிஸ்டலை தன்னுடன் எடுத்துச் சென்றிருந்தார். இந்த கைத்துப்பாக்கி புலிகளின் தலைவரால் கருணாவிற்கு அன்பளிப்பு செய்யப்பட்டிருந்தது. ஜேசிக்ரு எதிர்ச்சமரில் கட்டளை தளபதியாக செயற்பட்டு சாதனை புரிந்ததற்காக கருணாவை பாராட்டி தலைவர் அந்த கைத்துப்பாக்கியை அன்பளிப்பு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கிழக்கை விட்டு கருணா தப்பியோடியதைத் தொடர்ந்து ஈழத்தமிழரின் போராட்ட வரலாற்றில் கருணா குழு என்கின்ற ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் வடக்கு கிழக்கு மக்களின் முக்கியோர் தலைவனாக, அந்த மக்களின் ஒரு கதாநாயகனாக, அந்த மக்களின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்திருந்த கருணா என்கின்ற மிகப்பெரிய வீரன், சிங்களம் என்கின்ற தமிழ் மக்களின் பரம எதிரியின் கைக்கூலியாக மாறிய சோகம் தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் எழுதப்பட்டது. சமாதான காலத்தில் கருணா என்கின்ற புலிகளின் தளபதியை பார்ப்பதற்கு, கருணாவுடன் நின்று புகைப்படம் எடுப்பதற்கு, கருணாவுடன் கைகுலுக்கிக் கொள்வதற்கு தவித்த சிங்கள இராணுவ அதிகாரிகளின் ஏவலாளியாக மாறும் ஒரு சூழ்நிலை அந்த கருணா என்கின்ற தமிழனுக்கே ஏற்பட்ட அவலம் வரலாற்றில் அவமானத்துடன் பதியப்பட்டது. கிழக்கு மக்களினது கம்பீரத்தின் அடையாளமாக சுமார் 2 தசாப்தமாக வலம் வந்த கருணா அந்த மக்களுக்கு நீங்காத வடுவை ஏற்படுத்திவிட்டு சிங்களத்தின் செல்லப்பிள்ளையாக மாறியிருந்தார். எந்த மக்கள் அவரை உயிரிலும் மேலாக நேசித்தார்களோ, எந்த போராளிகள் கருணாவின் உயிரை காப்பாற்ற தங்களுடைய உயிர்களையே அர்ப்பணித்திருந்தார்களோ, அந்த மக்களையும் போராளிகளையும் அழித்தொழிக்கும் சிங்கள தேசத்தின் நடவடிக்கைகளுக்கு தெரிந்து கொண்டே துணை போக ஆரம்பித்தார் கருணா. அடுத்து வந்த நாட்களில் கருணா குழு என்கின்ற பெயரில் கிழக்கில் சிங்கள இராணுவம் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்தது. கொலைகள், கடத்தல்கள், கப்பம் பறிப்பு, பாலியல் வல்லுறவு என்று கிழக்கு மறுபடியும் ஒரு இருண்ட யுகத்திற்குள் நுழைய ஆரம்பித்தது. அதுவரை சிங்களமும் சிங்களத்தின் கைக்கூலிகளும் செய்த இந்த காரியங்களை முன்னாள் விடுதலை புலிகளான கருணா குழுவினர் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். கருணாணியினர் சிங்களத்தின் ஏவல் நாய்களாக மாறி மட்டக்களப்பின் மைந்தர்களையும் புத்திஜீவிகளையும் ஊடகவியலாளர்களையும் கல்விமான்களையும் கடித்து குதறிய கொடிய வரலாற்றை தொடர்ந்து வரும் வாரங்களில் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.
மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.
எல் மொபி மொபைல் போன் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல் மொபி மொபைல் போன்கள் அனைத்து முன்னணி மொபைல் போன் விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன. கிளாசிக் போன்ஸ், மினி போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் என 3 வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன. சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல் மொபி மொபைல் போன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் 0116173333 www.l-mobi.com. L-Mobi Mobile Phone, a brand for dual SIM.